அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொதுக்காலம் 33 ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
இயேசு கிறிஸ்து
வாசகம். மலாக்கி இறைவாக்கு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 1-2 முடிய. இதோ சூளையைப் போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொடுமை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டரித்துவிடும் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான், அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
திருப்பாடல் 98.
இரண்டாம் வாசகம். அப்போஸ்தலரான புனித சின்னப்பர் தெசலோனிக்கேற்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 7-12 முடிய. சகோதர சகோதரிகளே, எங்களைப் போல் ஒழுகுவது எப்படி என்பது உங்களுக்கே தெரியும். ஏனெனில் உங்களிடையே இருந்தபோது நாங்கள் சோம்பித் திரியவில்லை, எவரிடமும் இலவசமாக நாங்கள் உணவருந்தவில்லை. மாறாக உங்களுள் எவருக்கும் சுமையாயிராதபடி ராப்பகலாய் பாடுபட்டு உழைத்தோம். எங்களுக்கு வேண்டியதை பெற உரிமையில்லை என்பதால் அல்ல, மாறாக நீங்களும் எங்களைப் போல நடப்பதற்காக உங்களுக்கு முன்மாதிரி காட்டவே இவ்வாறு செய்தோம். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்று நாங்கள் உங்களிடையே இருந்தபோதே உங்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தோம். உங்களுள் சிலர் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறிகளாக சுற்றித் திரிந்து பிறர் வேலையில் தலையிடுவதாக கேள்விப்படுகிறோம். இத்தகையோர் ஒழுங்காக தங்கள் வேலையை செய்து தாங்கள் உண்ணும் உணவுக்காக உழைக்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கட்டளையிட்டு அறிவுறுத்துகிறோம். இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
செய்தி வாசகம்.
தூய லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 வசனங்கள் 5-19 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின் மிகு கற்களாலும் நேர்ச்சை பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றையெல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, நீர் கூறியவை எப்போது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படும் போது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும். இவை அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொல்லுவார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இனிய இதயங்களே, வில்லியம் மில்லர் என்ற பிரிவினை சபை போதகர் 19 நூற்றாண்டில் வாழ்ந்து வந்தவர். அவர் 1843 ஆண்டு மார்ச் 21 தேதியிலிருந்து 1844 ஆண்டு மார்ச் 21 தேதிக்குள் உலகம் அழிந்து கிறிஸ்து தம் புனிதர்களோடு இவ்வுலகில் இரண்டாம் முறையாக இறங்கி வருவார் என்று முன்னுரைத்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல் ஒன்றும் நடைபெறவில்லை. எனவே இறுதி தேதியை அந்த ஆண்டு அக்டோபர் 22 தேதிக்கு தள்ளி வைத்தார். அவரை பின்பற்றிய ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய நிலபுலன்களையும் வீட்டையும் விட்டுவிட்டு அந்நாளுக்காக காத்திருந்தனர். ஆவலோடு காத்திருந்த அனைவருக்கும் அக்டோபர் 22 அன்று கிடைத்தது ஏமாற்றமே. இந்த போதகரை போல உலக முடிவையும் இயேசுவின் இரண்டாம் வருகையையும் முன்னுரைத்தவர்கள் பலர். இவ்வாறு முன்னுரைக்கும் பழக்கம் இன்று நேற்று தொடங்கியதல்ல, மாறாக பவுலடியார் காலத்திலேயே தொடங்கிவிட்டது என்பதையே புனித பவுல் தெசலோனிக்கியருக்கு எழுதிய கடிதங்கள் தெளிவுபடுத்துகின்றன. யூதர்களை பொறுத்தளவில் எருசலேம் ஆலயத்தின் அழிவு உலக முடிவின் முன் அடையாளம். எனவேதான் இயேசு எருசலேம் ஆலயத்தின் அழிவை முன்னறிவித்த போது உலகமும் முடிவுக்கு வரும் என்று யூதர்கள் நம்பினர். நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்ற கேள்விகளை எழுப்புகின்றனர். உலகம் முடிவுக்கு வரும் என்பதிலும் இயேசு மீண்டும் வருவார் என்பதிலும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது என்பதை விவிலியம் பறைசாற்றுகின்றது. ஆனால் அது எப்போது நடைபெறும் என்று சிந்தித்து குழம்புவது சரியல்ல. காரணம், அந்த நாளையும் அந்த வேளையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்திலுள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது என்று இயேசு சொல்லுகின்றார். இதோ சூளையை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது என்று இறைவாக்கினர் மலாக்கி சொல்லுகின்றார். எனவே உலக முடிவு எப்போது என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருந்தால் அதற்கு பதில் கிடைக்காதது என்பது மட்டுமல்ல, அது அவசியமற்ற கேள்வியுமாகும். இதற்கு மாறாக உலக முடிவை எதிர்கொள்ள நம்மை நாம் எப்படி தயாரிப்பது என்ற கேள்வியை எழுப்புவது சரியானது. முதலில் நாம் நிகழ்காலத்தில் வாழ வேண்டும். ஆண்டவரின் நாள் எப்போது வரும் என்று தெரியாத காரணத்தினால் அது எந்த நேரத்திலும் வரலாம் என்ற மனப்பக்குவத்துடன் இன்றே நம்மை தயாராக வைத்திருப்பது அவசியமானது. நாளை மனம் மாறிக்கொள்ளலாம், அடுத்த வாரத்தில் புதிய வாழ்வு வாழலாம், வாழ்வின் இறுதியில் ஆண்டவரை தேட முயற்சி செய்யலாம் என்று தள்ளி போட்டுக் கொண்டு போவது சரியல்ல. மூடி என்ற உலக புகழ் பெற்ற கிறிஸ்தவ போதகரிடம் உங்களுடைய வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டபோது, நான் கொடுத்துக் கொண்டிருக்கும் இந்த மறையுறையை முடிக்கும் முன்பே ஆண்டவர் வந்தாலும் வந்துவிடுவார் என்ற மனப்பான்மையோடு கடந்த பல ஆண்டுகளாக போதிப்பதே ஆகும் என்று பதிலளித்தாராம். விழிப்பாயிருங்கள், அந்நேரம் எப்பொழுது வரும் என்று தெரியாது என்ற இயேசுவின் அறிவுரையை உள்வாங்கி ஒவ்வொரு மணி துளியிலும் விழிப்புணர்வோடு வாழ முயற்சி செய்ய நாம் அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, கடின உழைப்பை கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் வானினின்று இறங்கி வருவார். உயிரோடு எஞ்சியிருக்கும் நாம் மேகங்களில் எடுத்துக்கொண்டு போகப்பட்டு வான்வெளியில் ஆண்டவரை எதிர்கொள்ள செல்வோம் என்ற இரண்டாம் வருகையை பற்றிய செய்தியை புனித பவுல் அடியாரிடமிருந்து கேட்ட தெசலோனிக்கிய மக்களில் ஒரு சிலர் உழைப்பதை நிறுத்தினர். இயேசு விரைவில் வரப்போகின்றாரே, பின் ஏன் உழைத்து சம்பாதிக்க வேண்டும், ஏன் கடினப்பட்டு உழைக்க வேண்டும் என்ற கேள்விகளை எழுப்பி திருச்சபையின் பொது சொத்திலிருந்து உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பித்தனர். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு சாட்டையடி கொடுக்கும் முகமாகவே புனித பவுல் தன்னுடைய இரண்டாம் திருமுகத்தை தெசலோனிக்கேயருக்கு எழுதினார். உழைக்க மனமில்லாத எவரும் உண்ணலாகாது என்கிறார். இயேசுவின் வருகை நம்மை சுறுசுறுப்பானவர்களாக, கடின உழைப்பாளிகளாக, தம் கடமையை சரிவர செய்யக்கூடியவர்களாக மாற்ற வேண்டுமே ஒழிய சோம்பேறிகளாக, ஊர் சுற்றுவோராக மாற்றக்கூடாது என்கிறார். கடின உழைப்பை விட்டுவிட்டு குறுக்கு வழியில் விரைவாக முன்னேற வேண்டும் என்ற மனப்பக்குவம் இன்று அதிகமாகவே காணப்படுகிறது. மிகப்பெரிய செல்வந்தர் ஒருவரிடம் உதவி கட்டு ஒருவன் போனான். அவர் அவனை இன்முகத்தோடு வரவேற்றார். தன்னுடைய சொத்து விவரத்தையெல்லாம் எடுத்து கூறினார். தன்னிடமிருந்த விலை உயர்ந்த ஆபரணங்கள் நகைகளை அவனிடம் காண்பித்தார். இறுதியாக அவனிடம், உன்னிடம் நான் காட்டிய அனைத்தையும் என் சொந்த உழைப்பால் யாரிடமும் ஒரு பைசா வாங்காமல் கடினமாக உழைத்து வாங்கினேன். எனவே நீயும் இலவசமாக எதையும் பெற வேண்டுமென்று ஆசைப்பட்டால் கடினப்பட்டு உழைத்து முன்னேறுவதற்கான வழியை பார் என்று கராராக சொல்லி அனுப்பினாராம். இன்றைய வாழ்வு சான்று பகரக்கூடிய வாழ்வாக நமக்கு அமைய வேண்டும். என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்துச் செல்வார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் என்று இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார். இறைவனுக்கு அஞ்சி சான்று பகரக்கூடிய புனிதமான வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு மட்டுமே ஆண்டவரின் நாள் நலம் தரும் நாளாக இருக்கும். இதற்கு மாறாக ஆணவக்காரர்களாக கொடுமை செய்பவர்களாக இருந்தோம் என்றால் அந்நாள் அழிவின் நாளாகத்தான் இருக்கும். இதையே புனித பேதுரு தன்னுடைய திருமுகத்தில் எடுத்துரைக்கிறார். ஆண்டவருடைய நாள் திருடனைப் போல் வரும். வானங்கள் பெரு முழக்கத்துடன் மறைந்தொழியும். பஞ்சபூதங்கள் வெந்துருகி போகும். நீங்கள் தூய இறைப்பற்றுள்ள நடத்தையில் சிறந்து விளங்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இவற்றை எதிர்பார்க்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள். இறைவனை சந்திக்கின்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தூய சான்று பகரக்கூடிய வாழ்வாக இருக்கிறதா?
அன்பான தந்தையே இறைவா, தாயின் கருவிலிருந்து எம்மை பெயர் சொல்லி தெரிவு செய்து அழைத்து அன்போடு பாசத்தோடு அரவணைத்து வழிநடத்தி வருவதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து முழு மனதுடன் நன்றி செலுத்துகின்றோம் அப்பா. இன்றைய புதிய நாளில் நீங்கள் எமக்கு செய்யவிருக்கும் அற்புதமான செயல்களுக்காக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி கூறி காத்திருக்கின்றோம். வானக தந்தையே, எம்மை எம் குடும்பங்களை உம் பாதம் தாழ்த்தி காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றோம். குணமளிக்கும் ஆண்டவரே, தீராத நோயினால் வருந்தும் ஒவ்வொருவரையும் உம் குணமளிக்கும் கரத்தினால் தொட்டு குணப்படுத்தியருளும். அன்பின் ஆண்டவரே, தனிமையில் வருந்துவோர், அநாதைகள், கைவிடப்பட்டோர், உலக போராட்டங்களுக்குள் சிக்கி தவிப்போர் அனைவரையும் உமது அன்பின் சிறகுக்குள் அரவணைத்து பாதுகாத்து வழிநடத்தி அருளும். இரக்கமுள்ள ஆண்டவரே, மறித்த சகல ஆன்மாக்களுக்கும் யாருமே நினையாத உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்கும் நித்திய அழைப்பாற்றியை கொடுத்தருளும். அம்மா, எம் புனித அன்னையே, உம் திருமகனை நாம் நிறைவாக அன்பு செய்து மற்றவர்களின் தேவையில் நாம் எப்பொழுதும் உதவி செய்ய தேவையான அருள் வரங்களை எமக்கு பொழிந்தருள உமை கெஞ்சி மண்டாடுகின்றோம்.
Thank you.
இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manave.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manave.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.